మూఢజహి ధనాగమ తృష్ణాం కురు సద్బుద్ధిం మనసి విదృష్ణాం యల్లభసే నిజ కర్మోపాత్తం విత్తం తేన వినోదయ చిత్తం నారీస్తన భరణాభిదేశం దృష్ట్వా మాగా మోహావేశం ఏదన్మాంసవసాది వికారం మనసి విచింతయ వారం వారం నళినీగళ గత జలమతి తరళం తద్వజ్జీవితమతిశయ చపలం విద్ధి వ్యాధ్యభిమానగ్రస్తం లోకం శోకహతం చ సమస్తం. మోహముద్గరంగర ప్రకరణం. భజగోవిందమ్మన ప్రసిద్ధమైన పేరు. అదల మొదల్ శ్లోకత్తె పాత్రం భగవాన ధ్యానం పడుంగు. సంప్రాప్తే సన్నిహితే కాలే కాలమానది కాలమును చున్న మరణం ఆసన్నమా వంద సమయత్తల్ நம்ம பண்ண வேண்டியதுன்னா பகவான தியானம் பண்ணுமே தவிர மற்ற லௌகிக விஷயங்களோ சாஸ்திரீயமான விஷயங்களோ அது வேணும் இது வேணும் எனக்கூடியதான ஆசை இல்லாமல் இருக்கணும். பகவானை நிஷ்கல்சாக தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது முத சொன்னார். ஏன்னா நகி நகி ரட்சதி டுக்ரீங்கரணே, மற்ற பதார்த்தங்கள்லாம் உங்களை காப்பாற்றாது. காப்பாற்றுறதுன்னு என்ன, நம்ம இருக்கிற நிலை விட்டு கீழே இறக்கப்படாது. மானிட பிரிவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடச்சிருக்கு. எப்படி கிடச்சிருக்குன்னு தெரியாது. ஏதோ பல ஜென்மாக்கள் அப்பப்போ நமக்கு தெரியாமல் சில புண்ணியங்களை பண்ணினோம், அந்த புண்ணியங்கள்லாம் சேர்ந்தது, அதுக்கப்புறம் அந்த மானிட பிறவியை கொடுத்தது. இந்த மானிட பிறவியில் நிச்சயமாக நீங்கள் க்ஷேமத்தை அடையலாம், மறுபிறவி இல்லாமல் பண்ணிக்கொள்ளலாம், உயர்ந்ததான நிலையை அடையலாம், ஸ்வர்காதி லோகங்களை அடையலாம், தேவதாபாவத்தை அடையலாம். அத்தனைக்கும் இந்த மானிட பிறவித்தான் ரொம்ப முக்கியமானது. அப்படி இருந்த போதிலும் அதை அடைஞ்ச போதிலும் நம்ம அனாவசியமாக மற்ற லௌகிகமான விஷயங்களோ அல்லது வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான சாஸ்திராதிகள்லையோ நம்ம பொழுது போக்கின்றோ இருக்குமேயானால் அது நமக்கு முதலுக்கே மோசத்தை கொடுக்கும். அதனால்தான் மூடமதேன்னு சொல்கிறார். மூடமதேன்னு மோகத்தை அடைஞ்சிருக்கியப்பா, எது க்ஷேமத்தை கொடுக்குமோ அதை விட்டுவிட்டு மற்ற பதார்த்தங்களில் செலுத்தின்றிருக்கிய சமயத்தை அது வேண்டாம்னு சொல்கிறதுக்காக சொன்னேன். அதே மாதிரியாக அடுத்த ஸ்லோகம், மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். இந்த ஸ்லோகங்களில் மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்லிகிட்டே இருக்கணும்னு சொன்னால் எதுக்குன்னா அது நுற்றாகணுங்கிறது மட்டும் இல்லை, அதை நம்ம மனசில் அதை யோஜனை பண்ணணும். அனுஷ்டணமும் நம்ம மனசில் இது ஓடிண்டே இருக்கணும். ஏன்னா மனுஷன் எந்த விஷயத்தில் தப்பு பண்ணுறானோ அதை நம்ம தெரிஞ்சுட்டுருந்தோமே, ஏன்னா அந்த தப்பு பண்ணாமல் முடிச்சுக்கலாமோ இல்லையோ, மறந்து போயிடும். இது என்னென்னா முதல்ல என்ன சொல்கிறார், தனாகம திருஷ்ணாம் ஜஹீஹி, காசு வரணும் காசு வரணும் எனக்கூடியதான ஒரு தாகம் இருக்கு பார்த்தல, அந்த மனுஷனுக்கு தீவிரமான ஒரு ஆசை, அந்த ஆசை விட்டுருங்க. ஏன் இந்த ஆசையை விடணும்னு சொல்கிறேன், காசு வேண்டாமா? காசு வேண்டும், காசு இல்லாமல் ஒன்றும் நடக்காது. உலகம் எப்படி இருக்குன்னா காசுக்கு தான் மதிப்பு கொடுக்கறது, வேற எதுக்கும் மதிப்பு கொடுக்கற. உங்களுடைய பதவிக்கோ உங்களுடைய பொசிஷனுக்கோ உங்களுடைய படிப்புக்கோ எல்லாம் மதிப்பு இல்லை. எதுக்கு மதிப்பு? காசுக்குத்தான். சர்வே குணா காஞ்சனம் ஆசிரயந்தே, உலகத்தினுடைய தீர் என்ன, உலகமானது எப்படி போயிட்டு இருக்கு பார்க்கணும். சயேவ வக்தா சச, எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அவன் தான். ஏன் காசு யார்கிட்ட இருக்கோ அவன் தான் எல்லாத்துக்கும். ச குணக்யா ச ஏவ பக்தா அப்படின்னு அந்த காசு இருக்கிறவனை போற்றுறது லோகமானது சகஜம். ஏன்னா லோகத்தில் இருக்கிற எல்லா மனுஷாலும் காசைத்தான் எதிர்பார்க்குற. மனுஷனுக்கு இந்த மோகத்தினால காசு மேலே தான் ரொம்ப ஆசை இருக்கு. தர்மபுத்திரர் யக்ஷனுக்கு சமாதானம் சொல்ல வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் வந்துடுது. காட்டுக்கு போயிருக்கா, அஞ்சு பேர் ரொம்ப தாகத்தோடு இருந்திருக்கா, ஒவ்வொரு தம்பியும் அனுப்பிச்சிருக்கார், ஒவ்வொரு தம்பியும் ஜலத்துக்கு குளத்துக்கிட்ட போயிருக்கான். அங்கே எச்சன் சொல்லியிருக்காரு, அது யார் எடுக்கலை, என்னுடைய சொந்த குளம் இது, குளத்தையே யாராவது சொந்தமாக வச்சுருப்பாளா, இது என்னுடைய சொந்த குளம், நான் நோண்டி வச்சுருக்கேன், என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் இதில் தீர்த்தம் குடிக்கப்படாதுன்னு சொன்னான். கேட்கலவா, அர்ஜுனனும் பீமனும் அவள் எப்படிப்பட்டவ, நீ என்னத்த குளத்தை சொல்கிறது, தீர்த்தம் எல்லாருக்கும் சமானம் அப்படின்னு போய் போயிட்ட. அந்த ஜலத்துக்குள்ள காலை வச்சதுமே கீழே விழுந்துவிட்டா. ஏண்டார் அது அப்படி, இந்த யக்ஷன் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை வாழ்ந்தவன். கடைசியில் தர்மபுத்திரரே போகிறார். போகும்பொழுது இவருக்கும் சொன்னார், ரொம்ப தாகமாக இருக்கு இவருக்கு, அதோடெல்லாம் தன்னுடைய நாலு தம்பிகளும் கீழே விழுந்து பிராணனை விட்டு படுத்துட்டுருக்கா. அந்த சந்தர்ப்பத்திலையும் கேள்வி கேட்டால் தான், நான் பதில் சொன்னா தான் இதை பண்ணணும்னு சொன்னால் தர்மத்துக்கு தக்கவாறு அவர் சரி கேளுங்கோ, தெரிந்த வரைக்கும் சொல்கிறேன்னு. அப்போ அவர் சொன்னார், உலகத்தில் மனுஷனுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழிகள், ஒரு சாதாரண மனிதன் சந்தோஷமாக இருக்கணுமே ஆனால் அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். தர்மபுத்திரர் அர்த்தாகமோ நித்யம் அரோகிதா ச பிரியா ச பார்யா பிரியவாதினி சதி வஸ்யஶ்ச புத்ரோர்த்தகரி ச வித்யா ஷட்ஜீவலோகேது சுகானி ராஜன் அப்படின்னு. ஆறு பதார்த்தங்கள் இருந்தால் மனுஷன் லோகத்தில் சௌக்கியமாக இருக்கான். உலகத்தை பற்றி தான் பேசுகிறேன், சௌக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்னு சொல்லலை. இந்த உலகத்தில் மனுஷன் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்னு சொன்னால் அவளுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறா. அர்த்தாகமோ நித்தியம், தினந்தோறும் காசு வரணும், மாதத்துக்கு ஒரு தினம் காசு வந்தால் போகிறாரு. மாதத்துக்கு ஒரு தினம் காசு வந்தால் ஒன்றாம் தேதியோ இல்லை என்னைக்கு காசு வருதோ அன்னைக்கு சௌக்கியமாக இருக்கேள், அன்னைக்கு ஆனந்தமாக இருக்கேள், அன்னைக்கு எல்லாத்தையும் பண்ணுறாள். அதுக்கப்புறம் குறைய குறைய ஆடாடா குறைஞ்சி போயிடுதேன்னு கவலை இருக்கோ இல்லையோ, அப்படி இருக்கப்படாது. தினந்தோறும் வந்துட்டே இருக்கணும் காசு. அர்த்தாகமோ நித்தியம், அதே போலே நித்தியம் அரோகிதாச்ச, நித்தியமும் ரோகம் இல்லாமல் இருக்கணும், வியாதி வைக்க இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் பிரியா ச பாரியா, ஆத்துக்காரே தன்னிடத்துல பிரியமாக இருக்கணும். பிரியமாக மட்டும் இருந்தால் போகாது, பிரியமாகவும் பேசணும். கிட்ட போனாலும் சுடுசுடுங்கிறது, ஏதாவது விஷுண்டே இருக்கிறது, எல்லாம் உங்கள் நல்லத்துக்கு தானே பண்ணிட்டு இருக்கேன், நல்லத்துக்காக தான் பண்ணுறேள் தெரியும், எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கள், ஆனாலும் அப்படி பேசப்படாது. பிரியா ச பாரியா பிரியவாதினி ச வஸ்யஶ்ச புத்ரஹா, இதுக்கு மேலே பையனானவன் வசியனா சொன்ன பேச்சை கேட்கக்கூடியவனாக இருக்கடம், அப்போத்தான் நிஜமாக சந்தோஷம். அதோடு மட்டுமல்ல, வசியஸ்ச புத்திரஹா அர்த்தகரீச்ச வித்யா, நம்ம வாஸ்யதான படிப்பு இருக்க பத்தில அது அர்த்தமாகணும், காசும் நமக்கு வரும்படி பண்ணணும். இப்படி இருக்கமே ஆனால் அது மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கும். ஸோ ஒரு மனுஷன் சுகமாக இருக்கணுமே ஆனால் சிக்ஸ் வேஸ் ஆஃப் பீயிங் ஹாப்பி அப்படிங்கிறதுக்கு தர்மராஜா சொன்னதான ஒரு விவகாரம். அதனால் என்ன சொல்கிறார், தினந்தோறும் காசு வரணுங்கிறார். ரைட்டு, காசு தினந்தோறும் வந்துட்டு தான் அவனுக்கு சந்தோஷம், அதில் சந்தேகம் இல்லை. இப்போ ஆனால் காசு வரலேன்னு எதிர்பார்க்கறதுல துன்பம் இருக்குது. எப்பவுமே சொல்கிறேன், எந்த விஷயத்துலையும் எதிர்பார்ப்பு தான் துன்பம். நீங்கள் எனக்கு போஸ்ட் அனுப்பினீன்னு ஃபோன் பண்ணேள், அந்த போஸ்ட் எனக்கு வரணும், போஸ்ட்மேன் காலம் வந்து வரலையே வரலையே வரலையேன்னு அவனே பார்த்துட்டுருக்கேன். கேட்டு சத்தானதுமே கெட்டி எட்டி பார்க்குறான் போஸ்ட்மேன், இப்போ என்னாச்சு, உங்களுக்கு லெட்டர் வந்தாச்சுன்னு உங்களுக்கு கொடுக்காமல் போயிடுவானா, அவன் பாக்கெட்டில் போட்டுன்னு போகிறானா, இல்லை உங்கள் மேலே கோபம் அதை கிழிச்சு போட்டு போடுறானா, பெட்டியில் தானே போட்டு போகிறான், நீங்கள் தானே எடுத்துக்க போகிறேன், இது உங்களுக்கு போஸ்ட்மேன் ரொம்ப தெரிஞ்சவரனா உங்கள் கையிலேயே தான் கொண்டு வந்து கொடுக்க போகிறான். இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு பார்த்தாலும் இன்னும் வரலை வரலை வரலேன்னு எதிர்பார்க்குறேள் பார்த்தாலும் அது ரொம்ப கஷ்டம். பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேள் பஸ் வரலேன்னா கேட்குறேன், என்ன நாலு மணி நேரமாக நிற்கிறேன் சார் பஸ் வரலன்னு, இவன் அஞ்சு நிமிஷம் அதில் வந்து, அந்த எதிர்பார்க்குற காலத்தில் அந்த மனசுக்கு துன்பம் வருது. இது சாதாரணம், எந்த விஷயமாக இருந்தாலும் எதிர்பார்த்து பார்த்துட்டு கொண்டே இருந்தால் அது வரலேன்னா அது வரைக்கும் துன்பம் தான். குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்க, நாலு மணிக்கு விட்டுறேன், நாலு அஞ்சு நாலு பத்துக்கு வந்துடும், நாலரை வரைக்கும் பார்க்குறேள் வரலன்னா அம்மா இந்த பக்கம் அந்த பக்கம் போய் ஓடினு கவலைப்பட்டுருக்காள், என்னாச்சோ என்னமோ பஸ்ஸு லாரி, ரெண்டு மூணு காலேஜ் போகிற பொண்ணு மேலே இல்லை லாரி ஏற்றி விட்டான். எவ்வளோ சிரமமாக இருக்கு. ஒரு அஞ்சு நிமிஷம் வரலைன்னா அந்த அம்மா படுற பாடு பாருங்க. வந்த பிறகு ஏன் இவ்வளோ லேறங்கிறார். ஒன்றும் இல்லையே, கரெக்டாக தானே வந்துங்கிறது. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், இந்த கவலை இல்லை அப்படின்னு அந்த எதிர்பார்க்கறதுன்னு இருக்கு பார்த்தேன்னா அது ரொம்ப கஷ்டம். அதே போல் பணத்தை எதிர்பார்த்துன்றது தான் நம்ம இருந்துருக்கோம். இது பண்ணினா காசு வருமா, அது பண்ணினா காசு வருமா, நமக்கு காசு வந்துட்டே இருக்குமான்னு அந்த பணத்துக்கு மேலே ஒரு ஆசையோடு எதிர்பார்க்குறான் பார்த்தேல. அது வேண்டாப்பா, இதை விட்டுருங்கோ. மூட ஜஹி தனாகம திருஷ்ணாம், தனாகம திருஷ்ணாம், பணம் வரணும் பணம் வரணும் எனக்கூடியதான எண்ணத்தை விட்டுருக்கோம். அதில் ஒரு தாகம் வேண்டாம். திருஷ்ணான்னா தாகம், பசி விட தாகமானது கொடுமையானது. பசியோடு இருக்கலாம், தாகத்தோடு இருக்க முடியாது. பதினஞ்சு நாள் பசியோடு இருக்கோ அப்படின்னு சாப்பிடாமல் இருங்கோன்ட்டார் ஸ்வேத கேத்துவார். ஆனால் அவரே சொல்கிறார், காமம பப்பிபா, எவ்வளோ வேணுனாலும் தீர்த்தம் சாப்பிட்டுக்கோப்பார். ஏன்னார் தபிபதோ பிராணா விச்சேத்ஷந்தகிதி, தீர்த்தத்தை சாப்பிடலைன்னா பிராணம் சரீரத்தை விட்டு போடும். பசியோடு இருந்தால் 40 நாள் இருக்கலாம், ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனால் தீர்த்தம் சாப்பிட மட்டும் இருக்கப்படாது, தீர்த்தம் மட்டும் இருந்துட்டே இருக்கணும். ஆபோவை பிராணாஹா, நமக்கு பிராணமானது ஜலத்தினால் ஏற்பட்டு, ஆகையால் ஜலமானது குறையப்படாது, பாடி லெவலில் இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற. அதே மாதிரி இந்த தாகம் இருக்க பார்த்தல ரொம்ப கொடுமையானது. அதே மாதிரியே பணத்தில் தாகம் மனுஷன், எவ்வளோ காசு வந்தாலும் இன்னும் வரணும் 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 அப்படின்னு எதிர்பார்க்குறேன் பார்த்தல, இது வேண்டாமப்பா, வேண்டாம்னா வராதுன்னு தானாக வரும். நீ முயற்சி பண்ண, முயற்சி பண்ண வேண்டாம்னு சொல்லலையே, வரலையேன்னு எதிர்பார்க்காது, அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கேன். பணத்துக்காக முயற்சி பண்ணப்படாதுன்னு நான் சொல்லலை. பணத்துக்காக என்ன வேணுமோ அதுக்கு வேண்டிய முயற்சி பண்ணுங்கோ. ஆனால் வரலையே நீ எதிர்பார்த்த மனசை வாட்டிக்காத. ஏன்னா நீ எதிர்பார்த்ததுனால மட்டும் காசு வராது, அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. அது எத்தனையோ காரணங்களை வச்சுட்டு தான் காசு வரும். ஆகிய காசு வரலையே காசு வரலையேன்னு கவலைப்படாதீங்க. மூட ஜஹி ஹிதனாக மாத்ருஷ்ணான், இந்த மனசு என்ன பார்க்கறது எதிர்பார்க்கறதோ இல்லையோ அந்த மனசை எதிர்பார்க்காம இருக்கணும்னு என்ன பண்ணும், குரு சத் புத்தி, நல்ல எண்ணத்தை வச்சுக்கோ. எப்பவுமே உங்கள் மனசை நல்ல வழியிலேயே போகும்படி வச்சுக்கோ. நல்ல கிரந்தங்களை படிங்கோ, பகவத்கீதை படிங்கோ, உபனிஷத்துகள்லாம் படிங்கோ, பகவான சம்பந்தமான பதார்த்தங்களை படிங்கோ, நல்லோர்களோடு பேசிட்டே இருங்கோ. அப்படி பொழுதுபோக்கணும். பொழுதுபோக்குறதுன்னு சொன்னால் இந்த மனசுக்கு சும்மா விட்டேன்னா காசை பற்றி எதிர்பார்க்கும். அவ்வளோ வரணுமே, இது வரணுமே, இது நமக்கு வரலையே, அது பண்ணலையே, காலம் எழுந்து யாரார் நமக்கு எவ்வளோ அவ்வளோ கொடுக்கணும், என்றைக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த வட்டி வியாபாரம் விடுறா பார்த்தீங்களா, இதே வேலை. எதிர்பார்த்து ஒன்றும் ஆகிறதில்ல. அந்த சமயத்துக்கு வரலையேன்னு மனசுக்கு கவலைப்பட்டுட்டே இருப்பான். அந்த மனசுக்கு கவலைப்படுறதுக்கு விடாமல் சமயமே கொடுக்காது இங்கே கவலைக்கு. அதுக்காக நல்ல கிரந்தங்களை, குரு சத் புத்தி, சத்துனா பரமாத்மா, பரமாத்மா நடத்தில் புத்தியை வைங்கோ. சாதாரணமாக என்ன சொல்லுவான்னா நல்ல எண்ணத்தோட வச்சுங்கோன்னு. நல்ல எண்ணம்னா எது, காசு சம்பாதிக்கிறது நல்ல எண்ணம் இல்லையோ, அதெல்லாம் கிடையாது. விவகாரம் என்ன பண்ணால் பரமாத்மா பற்றினதான எண்ணம் உங்களுக்கு இருக்கணும், பகவானை பற்றினதான எண்ணம் இருக்கணும். உங்கள் மனசை அந்த பக்கம் திருப்பி நிலையானால் இந்த மனசு எப்பொழுதும் ரெகுலராக போகக்கூடியதான காசு புகழ் அது பக்கம் போகாது. இதிலிருந்து மனசை திருப்பணுமே ஆனால் உங்கள் மனசை என்ன பண்ணணும், பகவானை துதிக்கணும், பகவான் விஷயத்தில் பார்க்கணும், சாஸ்திர விஷயங்களில் மனசை விடணும். இது எப்பொழுதுமே பண்ணிகிட்டு இருக்கணும். சின்ன வயசுலேருந்து குரு சத் புத்தி அப்படி இல்லை, மனசை வித்ருஷ்ணாம், இந்த மனசில் வித்ருஷ்ணாம், இந்த ஆசை இல்லாமல் வச்சுக்கணும். விராகம்ங்கிறதான் வித்ருஷ்ணான், திருஷ்ணா ராகம் ஒன்று தான், ஒரே அர்த்தத்தை சொல்லதான பதங்கள். இப்போ மனசில் ஆசையை விருத்தணும், இது வேணும் அது வேணுங்கிற ஒரு ஆசை இருக்க பார்த்தேல, சும்மா இருந்தாலே அப்படியே கடை கண்ணிக்கு போகிறது, மாலுக்கு போகிறது, என்ன இருக்குதுன்னு பார்க்கறது, கடைசியில் பார்த்தோன்னா நிஜமாக நமக்கு எது தேவையோ அது வாங்கலை. அவன் நம்ம தலையில் கட்டுறதுக்காக 1000 உபாயம் பண்ணுறான். பாவம் அவனுக்கு என்ன பண்ணுறது, அவனுக்கு வித்தாகணும், அப்போ தான் அவன் பொழப்பு. ஆனால் என்ன பண்ணுறான்னு தெரியுமோ, நான் அதுக்காக இது நன்னா இருக்குது, அது இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு ஏமாந்து போய் ஏதோ ஒரு வீக் மொமெண்ட்டில் வாங்கிவிடுறேன், அது வீட்டில் குப்பையாக சேர். இதை காசு கொடுத்து வாங்கினே ஆகையால் வீட்டில் இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு பிரயோஜனப்பட்டதா? ஒரு பழைய 2-3 வருஷமாக அதை தொடவே இல்லை. அப்பப்போ அதை டஸ்ட் பண்ணினதான செலவு தான் சரிய சிரமந்தான் மிச்சம். அப்படி எத்தனை பொருள் நம்ம அதில் இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கோ, எவ்வளோ சிரமம் இருக்குது பார்த்தேடா. சில பதார்த்தங்கள்லாம் வாங்குறல அது அப்படியே இருக்குது, வாங்கின அன்னைக்கு எப்படி இருந்ததோ அவ்வளோதான். இது நம்ம உபயோகப்படுத்தணும்னு வாங்கினேன், உபயோகப்படுத்தணும் அவ்வளோதான். இன்னும் பண்ணலையே, 2-3 வருஷமாக பண்ணாது, இன்னும் என்ன பண்ண பொருள்? அதனால் பொருள் மேலே ஆசையானது விட்டுவிட்டும், இந்த பொருள் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்குடையதான தீவிரமான ஒரு ஆசை மனுஷனுக்கு இருக்க, அந்த ஆசையை விட்டுருந்தோம். ரொம்ப கஷ்டம் சொல்கிறது. ஏன்னா அது ஆசை பட்டுப்பட்டு வழக்கம் ஆயிடுது நமக்கு. நவராத்திரி ஆச்சு, மறுபடியும் தீபாவளி வருது. புது வஸ்திரம் வாங்காமல் இருக்கணும்னு நினைக்கிறீளோ? முதல்ல அப்படி தான் நினைப்போம், இந்த வருஷம் வேண்டாமே, என்னாச்சு, நிறைய வீட்டில் இருக்கே, இது இருக்குன்னு. தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னால் வரைக்கும் இந்த ஐடியா இருக்கும். பக்கத்தாத்தில் இருக்க வாங்கினான்னு சொன்னதுமே நன்னா இருக்குங்க, தீபாவளிக்கு வாங்காமல் வேற எதுக்கு வாங்கிறதுன்னு. அதோடு இல்லாமல் அன்னைக்கின்னு பேப்பரில் டிஸ்கவுண்ட் சேல்னு சொல்லுவோம், ஒன்று வாங்கினா 2 ஃப்ரீங்கிறான், அவன் எப்படி கொடுக்கும்? அப்போ 3 பொருள் விலையை வந்து 1 பொருளை விற்றுருக்கானோ இல்லையோ இத்தனை வருஷமாக. நம்மளும் ஏமாந்துட்டு ஆஹா சீப்பாக வருது, 3 வருது, உங்களுக்கு வேண்டியது ஒன்று தான், 3 வருது, ஆல்ரெடி 2 குப்பை, ஆல்ரெடி நிறைய வீட்டில் இருக்கு, இன்னும் வாங்குறோமோ இல்லையோ. அப்போ என்ன, அந்த பொருளை பற்றி நம்ம அந்த பொருளை அந்த நம்ம மனசை கவர்றது, எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு உங்கள் மனசை இழுக்கிறது. நீங்களும் என்னமோ பண்ணுறால அந்த மனசை கொஞ்சம் அளவுக்கு தடுத்து நிற்க வைக்கிற. ஏன் தெரியுமோ, நான் உங்களுக்கு மனசை நிறுத்தணுங்கிற எண்ணம் இல்லை, காசு செலவாகப்படாதுங்கிற எண்ணம். சாதாரணமான மனுஷனுக்கு லோபம்னு ஒரு குணம் இருக்கு, தன்னுடைய காசானது செலவாகாமல் இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் பை நேச்சர் இருக்குது. அதனால் காசு பத்திரமாக வச்சுக்கணும், செலவு பண்ணப்படாது செலவு பண்ணப்படாதுன்னு வச்சுட்டுருக்கு. ஆனால் அந்த சமயம் வரும்பொழுது அந்த பொருளாந்து உங்கள் மனசை கவர்றது, கண்ணை கவர்றது பார்த்தீங்களா, அப்படின்னு சொல்லி மனசை இழுக்கிறது ஒரு வீக் மொமெண்ட்டில் போச்சு. இப்படித்தான் எல்லாமும் ஆயிட்டே இருக்கு. என்ன ஆகையால் என்ன பண்ணணும், மனசு வித்ருஷ்ணாம் குரு குரு சத்புத்திம், நல்ல எண்ணங்கள் உங்கள் மனசில், பகவானை தவிர வேறு எண்ணங்கள் வேண்டாம், நல்ல நல்லோர்களோடு சேருங்கோ, நல்ல எண்ணங்களோடு இருங்கோ. குரு மனசு வித்ருஷ்ணாம், இந்த குருங்கிறது அங்கீகரிச்சு மனசில், மனசு வித்ருஷ்ணாம் மனசில் இந்த வைராக்கியத்தை வரவழைச்சுங்கோ. வைராக்கியம்னு என்ன, விஷயத்தில் ஆசை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் வைராக்கியம்னு பேர். விஷயத்தை வேண்டாம்னு தள்ளுறது இருக்குது பார்த்தீங்களா, அது வைராக்கியம் இல்லை, அதுக்கு துவேஷம்னு பேர். இது வேண்டாம் எனக்கு, இது வேண்டாம் எனக்குன்னு தள்ளிடுறது பார்த்தீங்களா, அது தப்பது. ஏன்னா ஆசை எப்படியோ துவேஷமும் அப்படித்தான், ஆசையும் வரவழைச்சிக்கப்படாது துவேஷத்தையும் வரவழைச்சிக்கப்படாது. எந்த பொருள்லையும் உங்களுக்கு துவேஷம் இருக்கப்படாது, இது வேண்டாம்னு நீங்கள் தள்ளப்படாது. அதே சமயத்தில் இது வேணும்னு அதுக்கு பின்னால் போகப்படாது. இது நிஜமாக உங்களுக்கு அவசியமாக வேணுமோ அதை மட்டும்தான் வாங்கணும் இப்படின்னு வச்சுப்போமே. எதா நிச்சயமாக இது நமக்கு வேணும்னு சொன்னால் வேண்டாம்னு விட சொல்லலையே யாரும். மனுஷனுடைய வாழ்க்கையில் தர்ம அர்த்த காம மோட்சம்னு நாலு கொடுத்துருக்க, தர்மம் அறம், ரெண்டாவது பொருள், மூணாவது இன்பம். பொருளும் இன்பமும் வேண்டாம்னு வேதமே சொல்லலைன்னு. உங்களுக்கு வேண்டியது வாங்கிக்கோ, சௌக்கியமாக இருக்கும், ஆனால் எக்ஸஸாக வாங்க வேண்டாம். எது வேண்டாமோ அது வாங்க வேண்டாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு தம்பத்துக்காக சிலது வாங்குறேன் பார்த்தீங்களா, அவாத்தில் 2 கதவு ஃப்ரிட்ஜ் இருக்குது, எங்கள் ஆத்தில் 4 கதவு ஃப்ரிட்ஜ் இருக்கணும். அவாத்தில் ஃப்ரிட்ஜு கதவு மேலே சின்னது கீழே பெருசாக இருக்குது, எங்கள் ஆத்தில் மேலே பெருசாக இருக்கணும் கீழே சின்னதாக இருக்கணும், பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்கணும் இப்படின்னு பார்க்குறேன். இதுதான் வேண்டாங்கிறது. ஏன்னா பொருளே இல்லாமல் வாழறதுங்கிறது கிரகஸ்தனுக்கு கஷ்டம். சன்னியாசியாக இருந்தாலும் அவருக்கு வேணும், விபூதி டப்பா வேணுமா வேண்டாமா சன்னியாசியாக இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம், அது வேண்டாமா இருக்க முடியுமா? 2 செட்டாவது ட்ரெஸ் வேணுமா வேண்டாமா? நான் எல்லாத்தையும் விட்டுவிட்டேன்னு, எல்லாம் தான் விட்டுவிட்டேன், யார் வேண்டாம்னா, சாப்பிட்றதுக்கு 1 ஓடாவது வேணுமா வேண்டாமா? அப்போ விவகாரம் என்ன, சில பதார்த்தங்கள் மனுஷனுக்கு பொருளே வேண்டாம்னு யாராலையும் சொல்ல முடியாது. பொருள் வேண்டும், அதிகமாக வேண்டாம். நம்ம தேவைக்கு அதிகமாக இருக்கிறது வேண்டாம். கொஞ்சம் யோஜனை பண்ணியிருந்தாலும் நம்ம வீடு எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வச்சுக்கணும். மனுஷன் எப்படி வச்சுக்கணும்னா, ரெண்டு நாள் மூணு நாளுக்கு தேவையானது வச்சுக்கலாம். சாப்பாடு விஷயத்தில் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு தேவை வச்சுக்கலாம், வேண்டாம்னு சொல்லலாம். கிராமாந்தரெலாம் பயிர் செலவாயிடுத்துன்னா ஒரு ரூமு நிறைய அப்படியே நெல்லை வச்சு வைப்பாள். அப்பப்போ அப்பப்போ அதை எடுத்து அதை குத்தி அதை அரிசியாக பண்ணிட்டு இருப்பாள். ஒரு வருஷத்துக்கு வேண்டிய நெல் ஆற்றுல இருக்கலாம்னு சொல்லியிருக்கு, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். ஆனால் நம்ம என்ன, எல்லாமே ஒரு வருஷத்துக்கு வேண்டியது வச்சுட்டுருக்கோம். பாருங்கள், கிரகஸ்தன் எவ்வளோ சேர்த்து வச்சுக்கலாம், சன்னியாசி எவ்வளோ சேர்த்து வச்சுக்கலாம், பிரம்மச்சாரி எவ்வளோ வச்சுருக்கலாம், எல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகையால் அனாவசியமான விஷயங்களை ஆசையை விடுங்கோ. வித்ருஷ்ணாம், இது நம்ம வர வச்சுக்கணும். சிம்பிளாக வாழறதுக்கு முக்கியமாக வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வாழ்க்கையில் ஆடம்பரமான வாழ்க்கையைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோமே தவிர சிம்பிளாக லிவிங் கிடையாது. எல்லாருமே அப்படி ஆயிடுத்து. ஏன்னா அதை தடுக்க முடியலை. சின்ன குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து வயசானவர் பரியந்தம் நம்ம ஆடம்பரமாக நம்மகிட்ட இருக்குதுன்னு நாலு பேர் பார்க்கணும், அதனால் நமக்கு ஒரு சந்தோஷம் பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர, நமக்கு வேண்டியது என்னங்கிறத பார்க்கல. நமக்கு ஆக்சுவலாக வேண்டியதுன்னா ரெண்டு செட்டு ட்ரெஸ், அது காயலைன்னா மழை காலத்தில் காயலைன்னா மூணாவது செட்டு. அது இல்லாமல் டெரிலின் ஷர்ட்டே ஒரு 50, எதுக்கு சார் அது பை டர்ன்ஸ் போட்டுக்கிடுமா? சரீரத்தை மறைக்கிறதுக்காக வஸ்திரமே தவிர, நாலு பேர் நன்னா இருக்குன்னு சொல்கிறதுக்காக வஸ்திரமா? கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க. வஸ்திரம் எதுக்கு, எதுக்காக ஆடையை அணியிறோம்? ஆடை அணையிறதுக்கு காரணம், அணியறதுக்கு காரணம் சரீரம் மறைக்கணும், அவ்வளோதான். அதனால்தான் இந்த வஸ்திரம்னு சொல்கிறப்பவே நம்ம சொல்லும்போது வசதி தி வஸ்திரம், சரீரத்தை ஆவசதி மறைக்கிறது, அதுக்காகத்தான் வஸ்திரம் உடனே. அது டெரிலின் ஷர்ட்டாக இருக்கணும், டெரிகாட்டன் ஷர்ட்டாக இருக்கணும், உலன் ட்ரெஸ்ஸாக இருக்கணும், யாராவது சொன்னோ எது வசதியாக இருக்கோ அது பண்ணுங்க. ஆகையால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அப்படி இல்லை இந்த கலர் நல்லா இருக்கணும், வேற யாரத்துலையும் இருக்கப்படாது, இந்த டிசைன் என்கிட்ட ஒத்தன்ட்டு தான் இருக்கணும், அது பூட்டிக்கில் தான் போய் வாங்கணும், அது அப்படித்தான் இருக்கணும், இப்படின்னு தானே நினைக்கிறோம். அதான் வேண்டாங்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். ஊரில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் என்னது நல்லது நடக்கும், உலகம் முழுக்க எப்படி க்ஷேமமாக இருக்கணும், வசுதெய்வ குடும்பகம், எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம நாடு, நினைக்கணும்னு சொல்கிறது நம்ம மதம். நீங்கள் மட்டும் சௌக்கியமாக இல்லை, பிராணிகள் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லுது. தினந்தோறும் காலம்பரம் எழுந்ததுமே பஞ்சசூன் ஆக்ரஹஸ்தஸ்ய பஞ்சபாதக நாசினி, வேதாத்தியனம் பண்ணி பிரிதேவர்களை சப்து சந்தோஷப்படுத்தணும், ஹோமம் பண்ணி தினந்தோறும் தேவதைகளை சந்தோஷப்படுத்தணும். நீங்கள் ஆகாரத்தை தயார் பண்ணலைன்னா அந்த அன்னத்துக்கு மேலே இருக்கக்கூடியதான பாகத்தை எடுத்து காக்காக்க போடணும், அது சௌக்கியமாக சாப்பிட வேண்டாமா? அது அதுக்கும் வேணும். பூஜை பண்ண பிறகு பலி போடணும் மற்ற தேவதைகளுக்கு. ராத்திரி வேளையில் நாய்க்கு சாதம் போடணும். எல்லோரும் எல்லா கிரகஸ்தாலும் பண்ண வேண்டியதான காரியம் இருக்கு. சியானவ் துவௌ சியாம சபளவு சுவானவ், ரெண்டு நாய்கள், ஒன்று கருப்பான நாயா ஒன்று வெளுப்பான நாயா. சியாம சபளவு வைவஸ்வத குலோத்பவோ, யமதர்மராஜா கிட்ட இருக்கான். இந்த நாய்க்கு அன்னம் இட்டுண்டே இருந்தது ஆனால் நம்ம பண்ணினதான பாபமெல்லாம் போகும், யமதர்மராஜா நம்மளை காப்பாற்றுவார். ஆகையால் தினந்தோறும் நாய்க்கு சாதம் போடணும். இந்த அதுக்காக ஆத்துக்காரருக்கு முன்னால் நாய்க்கு சாதம் போட்டு அந்த சேஷத்தை கொடுக்கணும்னு சொல்லலை. அப்போ அக்கடம், அப்போ ஒவ்வொரு சின்ன விஷயமும் நமக்கு என்ன சொல்கிறது, எப்படி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் மட்டும் வாழறதெல்லாம், என்விரான்மெண்ட் முழுக்க எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும். பசுபட்சாதிகள்லாம் சௌக்கியமாக இருக்கணும். கிராமாந்தரத்தில் அறுவடை நடந்ததுமே அந்த முதல்ல என்ன பண்ணுவாங்க, நெல் கதிரை நாளை கொண்டு வந்து வீட்டுக்கு நாலு பக்கத்துலேயும் வச்சுருவா, அது தொங்க போட்டுருவா. ஏன்டா நேர அங்கங்கே அந்த வீட்டுக்குள்ளே குருவி வரும், குருவி வந்து அதை சாப்பிட்டு போகுமா, அது பண்ணி வச்சுட்டுருந்தா. இப்போ அறுவடையும் தெரியாது, குருவியும் தெரியாது, குருவியே கிடையாதுங்கிறான். பார்த்து குருவினாலே அர்த்தமே தெரியாதுன்னு மேலே, ஏன்னா அப்படி ஆயிடுது. செல்ஃபோன் டவர் வச்சதுனால குருவி போயிடுதான், பக்கத்து ஊருக்கு போயிடுது, இந்த ஊருக்கு வேண்டாம் அப்படி அப்படிங்கிறார். லோகத்தில் பாருங்க, சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் என்ன அபிப்பிராயத்தில் இருந்தால், எந்த எண்ணத்தில் வாழ்ந்தால் நம்ம இன்னைக்கு எண்ணம் எப்படி இருக்கும். இன்னைக்கு ஜனங்கள்லாம் காசு நிறையா நம்ம சேர்த்து வச்சுக்கணும், நம்ம பத்திரமா வச்சுக்கணும், எவ்வளோ நிறையா சேர்த்து வச்சுக்கணும், எவ்வளோ சீக்கிரமான சமயத்தில் சேர்த்து வச்சுக்கோமோ அதுதான் வசத்தின்னு இன்னைக்கு நினைக்கிறேன். உத்தியோகத்துக்கு போனதுமே கார் வாங்கிடணும், வீடு வாங்கிடணும், அதானே இன்னைக்கு குழந்தைகளுடைய அபிப்பிராயம். முன்னாலெலாம் இருந்தவா எப்படி இருந்தா? 40 வயசுக்கு மேலே தான் வீடை பற்றியோ காரை பற்றியோ நினச்சாவா? எங்கே போனாலும் நடதான் இருந்ததே தவிர ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு முதல்ல என்னடா அண்ணன் எல்லாம் வீட்டில் இருக்கிற கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே ரெஃப்ரிஜரேட்டர் வேணும், டிவி வேணும், சோஃபா வேணும், அது வேணும், ஏசி வேணும், எல்லாம் ஆனப்புறம் தான் ஜாதகம் எடுக்கணும். பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, மனுஷியாளுடைய மனசு எப்படி மாறி போயிடுது? இதான் வேண்டாங்கிறார். குரு சத்புத்தி மனசி விதிருஷ்ணாம், மனசில் சிம்பிளாக வாழ்வோம். இது வேணும் அது வேணும் எனக்கூடியதான ஆசையை வைத்து கொள்ள வேண்டாம், அது இருந்தது ஏன்னா அதை வெறுக்க வேண்டாம். அதனால்தான் விதிருஷ்ணாம்னு போட்டார். துவேஷம் வேண்டாம், எதுலேயும் துவேஷம் வேண்டாம், இதுங்க எனக்கு வேண்டாம்னு உதறி தள்ள வேண்டாம். அதே சமயத்தில் வேணும்னு அதுக்கு பின்னால் ஓட வேண்டாம். இருந்ததா சரி, இருந்தாலும் நம்மளுடைய மனசானது எப்படின்னா சிம்பிளாக வாழறதுக்கு தான் இருக்கணும். இதுதான் நம்ம நாட்டு மோட்டோ. எப்படி இருந்தது? சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். பெரிய ஆச்சாரியால் எப்படி உயர்ந்தவாளாக இருந்தவாள்னா அப்படி எப்படி வாழ்ந்தான்னு பார்க்கணும். மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், வினோபா பாவேயாக இருக்கட்டும், அவள் வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தேளா, அவளுடைய புஸ்தகங்களை படித்து பார்த்தேளா, அவள் எப்படி வாழ்ந்தா நம்ம எப்படி வாழ, இது வேணும் அது வேணும், அங்கே போகணும் இங்கே போகணும், ஊரெல்லாம் சுத்தரும், இந்த அபிப்பிராயத்தில் நம்ம இருக்கோமே தவிர 10 பேருக்கு என்னால் என்ன சகாயம் வந்ததுன்னு பார்த்தேளா? அந்த விதிருஷ்ணம் வேணும், எல்லாம் எனக்கே வேணும், நானே அனுபவிக்கணும் எனக்கூடியதான எண்ணம் வேண்டாம். இருக்கிறதுல எல்லோரும் சௌக்கியமாக இருப்போம் எனக்கூடியதான எண்ணம் இருக்கட்டும். குரு சத்புத்தி மனசி விதிருஷ்ணா, இந்த சத்புத்தி விதிருஷ்ணான்னு பக்கத்து பக்கத்தில் போட்டதான ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயம் என்ன? உலகத்துக்கு சேவை பண்ணுறத்தான் பகவானுக்கு சேவை பண்ணுறது. உலகம் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறத்தான் பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடியதான ஒரு துண்டு. ஆகையால் பக்தி பண்ணிவிட்டு அதே சமயத்தில் 1 மணி நேரம் பஜனை பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து ஒவ்வொன்று கத்திட்டு பக்கத்தாத்துக்காரரோட சண்டை போடுறது இல்லை. எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் எல்லோரையும் நிம்மதியாக இருக்கும்படி பண்ணணும். நான் டிவியை 3 தெருவுக்கு கேட்குற அளவுக்கு வால்யூம் வச்சுட்ருந்தேன், அவன் எப்படி சரி தூங்குவான்? ராத்திரி நம்ம படிக்கணும்னு ஆரம்பிச்சுருந்தேன்னா மேல் ஃப்ளாட்டில் தாயக்கட்டை ஆடிட்டே இருக்கான், இவன் எப்படி படிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஃப்ளாட் சிஸ்டத்தில் அவன் பாட்டுக்கு அது வெறும்னு ஆடுறதில்ல, 2 தரம் பூமியை அடிச்சு விட்டு அப்புறம் பந்தயம் போடுறான், ஒவ்வொரு தரம் இப்படி பண்ணிகிட்டே இருக்கான். சாதாரண புஸ்தகமே புரியாது, பிரம்மசூத்திரம் புரியுமோ இப்படி பண்ணினா? அது தூங்குறதாவது சீக்கிரமா தூங்குறாள், ராத்திரி 1 மணி வரைக்கும் விளையாடிட்டே இருக்கா, எப்படி இருக்கும் உங்க வீடு? கட்டம் தானே. அப்ப என்ன, நீங்க வாழறது எப்படி வாழணும்? என்னால இன்னொருத்தருக்கு கட்டம் வரப்படாது, என்னால 10 பேரும் சௌக்கியமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். இந்த எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குமே, ஆனால் உலகம் முழுக்க க்ஷேமமா இருக்கும். இதுதான் விதிருஷ்ணான்னு பேர். குரு சத்புத்தி மனசி விதிருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம். நம்ம கர்மா பண்ணினத்தினால நமக்கு என்ன வருதோ அதில் சந்தோஷப்படுங்கோ. நிஜ கர்ம உபாத்தம், தான் செஞ்சதான எந்த ஒரு பிரயத்னம் எந்த முயற்சி இருக்கோ அந்த முயற்சியினால் என்ன கிடைச்சதோ அதோட சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறா, எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஒன்றும் கொடுக்கல சார், ஏன் உங்களை பெற்றுண்டு சின்ன வயசில் உங்களை காப்பாற்று சரீரத்தை வளர்த்து உங்களுக்கு படிப்பு கொடுத்து இத்தனையும் பண்ணலையோ, மூட்டை கொடுக்கலைங்கிறான். இந்த எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு பாருங்க. அவள் ஏன் காசு சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்கணும்? உத்தமம் ஸ்வார்ஜிதம் வித்தம். சாஸ்திரம் என்ன சொல்கிறது? நீங்கள் சம்பாதிச்சுண்டு நீங்கள் சம்பாதிச்சுண்டு சேர்த்து வச்சதான பணம் இருக்க அதான் ரொம்ப வசதி. மத்தியமம் பிது ரார்ஜிதம், முன்னோர்கள்லாம் சேர்த்து நமக்கு கொடுத்தா பார்த்தல வம்ச பாரம்பரியமாக வருது, சொத்து வந்தது, போகுது, பழைய சொத்து எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறல, இது நல்லதில்லை. இது மத்தியமம், உங்கள் கைப்பட நீங்கள் என்ன சம்பாதிச்சாலோ அதை தர்மம் பண்ணினேன்னா அதுக்கு ரொம்ப பலம். பிதுராரஜிதம் முன்னால் வம்ச பாரம்பரியமாக வரக்கூடியதான காசில் சொன்னால் அது பரவாயில்லை. அதுக்கப்புறம் அதமம் மாத்துல அர்ஜிதம் மாமா கொடுத்தாரன்னு சொன்னால் அம்மாவுக்கு தம்பி அது பரவாயில்லை, பிரயோஜனம் இல்லை. ஆத்துக்காரி உத்தியோகத்துக்கு போக சொல்லி அவள் சம்பாரித்த பணம் இருக்க பதில அதமா அதமம். அதனால் ஸ்திரீகள் உத்தியோகத்துக்கு போகப்படாதுன்னு நான் சொல்லலை, பகவத்கீதை சொல்லலை, பஜகோவிந்தன் சொல்லலை, அது ஞாபகம். விவகாரம் என்னன்னு அதை எதிர்பார்க்கப்படாது. நீங்கள் எப்படி இருக்குன்னா அவாவா சம்பாரித்ததான காசு இருந்தால் அதில் தர்மத்தை பண்ணணும். அதனால் என்ன சொல்கிறார், நிஜ கர்மோபாத்தம் எல்லபசே வித்தம், தான் எந்த செயலை பண்ணினானோ அந்த செயல்னால் எந்த காசு வந்ததோ அந்த காசு தான் உயர்ந்ததான ஒரு காசு. சில சில பேருக்கு சிலதுன்னு வச்சுருக்கேன். பிராமணனாக இருந்தானே, ஆனால் அவன் ஆறு செயலை பண்ணலாம். எப்படி? அத்தியனம் அத்தியாபனம். பிராமணனாக இருக்கணும், தானே படிக்கணும், நாலு பேருக்கு படிப்பை சொல்லி கொடுக்கணும், அத்தியனம் அத்தியாபனம். அதுக்கப்புறம் யஜனம் யாஜனம், யாகத்தை தான் பண்ணணும், தினந்தோறும் யாகத்தை பண்ணணும், அதே போல் யாகத்தை பண்ணி வைக்கணும், பத்து பேருக்கு போய் சகாயம் பண்ணி பண்ணி வைக்கணும். அதே போல் தானம் பிரதிக்கிரகம், நீங்களும் தானம் பண்ணணும். சில பேர் தானம் பண்ணினா அந்த தானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆறு விதமாக நமக்கு காசு வருதோ இல்லையோ அந்த காசை வச்சுட்டு தான் நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையும் அப்படி, நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறதும் இப்படி தான் வரணும். அது இல்லாமல் அப்படி வருமா இப்படி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிராமணம் பண்ணலாமா? சொல்லலையே. ஏன்னா அந்த பக்கம் உங்கள் மனசு போச்சுன்னா உங்களுடைய சுவாத்தியாய அத்தியனங்கள்லாம் கெட்டு போயிடுமே, பண்ணப்படாது. அப்போ தனக்குன்னு யார் யாருக்கு எந்தெந்த வழி சொல்லியிருக்கோ அவன் எதை பண்ணிட்டு இருக்கானோ அதனால் வரக்கூடியதான காசு இருக்கோ அந்த காசுனால பண்ணும், சம்பாத்து சந்தோஷப்படுங்கோ. அதனால் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம், நிஜ கர்மோபாத்தம், தான் எந்த வேலையை செஞ்சானோ அதனால் எந்த கிடைச்சது எது கிடைச்சிருக்கோ தேன வினோதய சித்தம், அதெல்லாம் சந்தோஷப்படுங்க. இவ்வளோ நான் பண்ணினேன், இதனால் எனக்கு இவ்வளோ வந்தது, சரி போகும், பகவான் இவ்வளோ தான் கொடுத்தார். இன்னும் நிறைய வேணும்னு நினைக்கிறவளோ காசு தேவை இருக்கோ, இன்னும் கஷ்டப்படுங்கோ, நான் வேண்டான்னு சொல்லலையே. எவ்வளோ வேணும் முயற்சி பண்ணுங்கோ, அந்த முயற்சினால் உங்களுக்கு எவ்வளோ காசு வந்திருக்கோ அந்த காசில் சந்தோஷமாக இருங்கோ. இன்னும் வரலையே, இன்னும் வரலையே, அவளுக்கு நிறைய வருதே, எனக்கு நிறைய வரலையே, இந்த எண்ணம் வேண்டாம். இது என்ன இது அப்படின்னு கேட்டேன்னா, பார்க்கணும், நீங்கள் முயற்சி பண்ணுறேன், அந்த முயற்சியனானது பலத்தை கொடுக்கும். கர்மா தியரின்னு என்ன சொல்கிறது, எந்தெந்த மனுஷன் முயற்சி பண்ணுறானோ அவனுடைய முயற்சிக்கு தக்கவாறு பலம் உண்டு. ஆனால் அந்த பலம் இப்போவே கிடைக்குமா இன்னொரு நாள் கிடைக்குமாங்கிறதுல விவகாரம் இருக்கு. இடையூறு இல்லைன்னா இப்போவே கிடைக்கும், இடையூறுகள் இருக்குமையானால் இன்னொரு நாள் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது, விதையை பூமியில் போட்டேள், அந்த பூமியில் போட்ட பிறகு அதில் ஜலத்தை விட்டுருக்கேள், மழை வந்து செடி வர வேண்டியதானே, ஒரு மாதமாக ஜலம் கொட்டிகிட்டே இருக்கள், வரவே இல்லை வரவே இல்லை சார் அப்படின்னு இவன் பகவானை விஷயன்ட்ருக்கான். எங்கள் ஆற்றுல மட்டும் வரல, பக்கத்து ஆத்தில் வந்துருத்தேங்கிறான், வந்து நாலு ஏழு விட்டுட்டு சார் எங்கள் ஆத்தில் வரலேன்னான். ஏன்டா நேர் பகவான் கண்ணு திறக்கலையா? இவன் என்ன பண்ணினான் தெரியுமா, நான் அந்த கோழியோ நாயோ வந்து அதை பிராண்டப்படாதுன்னு அதுக்கு மேலே பாறாங்கலை வச்சுட்டு வந்துட்டான். தினந்தோறும் பாறாங்கலத்தில் ஜலத்தை விட்டுட்டே இருக்கான், அதை விதைக்கும் போகலை ஒன்றும் ஆகலை. விவகாரம் என்னடா ஆச்சுன்னு, முளைக்கவே இல்லையே, இவ்வளோ வரலையே வரலையேங்கிறான். அதே போல் நாம் ஒரு முயற்சி பண்ணினோமே ஆனால் அந்த முயற்சியானது பலத்தை கொடுக்கணுமே ஆனால் நிச்சயமாக பலம் கொடுக்கும். ஆனால் அந்த பலமானது வரணுமே ஆனால் நடுவில் இடையூறு இருக்கக்கூடாது. அந்த இடையூறு இருக்குமே ஆனால் பலம் இப்போ வராது, ஆனால் எங்கேயும் போகாது. ஒரு நாளைக்கு வரதான் வரும், என்றைக்கு அந்த கல்லை எடுக்கிறீங்களோ அன்றைக்கி நிச்சயமாக வரதான் வரும். அதே மாதிரியே நம்ம பிரதிபந்தகம் போகணும், போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா மகான்களுடைய ஆலோசனை வேணும். என்னப்பா பண்ணினேன், ஏன் வரலேன்னு மகான்கள் கேட்டேன்னா, நீ என்ன பண்ணினே, அதுக்கு மேலே கல்லை வச்சியா, என்ன மூடினியா, என்ன பண்ணினா கேட்பா, அது பண்ணினா மறைச்சி வச்சிடலாம், அதை சரி பண்ணிக்கலாம். நமக்கு தெரியாமல் இதுதான் இதுதான் இப்படி தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஐயானால் வர. ஆகையால் மனுஷன் என்னென்ன பண்ணணும், கர்மா தியரி என்ன சொல்கிறது, நீங்கள் பண்ணினதான ஒவ்வொரு முயற்சிக்கும் பலம் உண்டு. அந்த பலமானது தேச கால நிமித்தங்களை எதிர்பார்த்து கொடுக்கும். தகுந்ததான தேசம், தகுந்ததான காலம், தகுந்ததான நிமித்தம் அதை எதிர்பார்த்துத்தான் கொடுக்கும். அறுவடை இது பூமியில் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கள், நாற்று நட்டு இருக்கள், எல்லாம் ஆகிறது சௌக்கியமாக இருக்கு. அடுத்த நாளே பலம் வந்துடுமா? அது 9 மாதம் ஆன பிறகு தானே அது அறுவடைக்கு வரும். இல்லைன்னு வராது, முன்னாலேயே வராது. கிருஷி கர்ப்பாதையோ யதா, கிருஷி நெல்லோ அல்லது கர்ப்பமோ அதை வந்து 9 மாதம் நிறைஞ்ச பிறகுத்தான் வரும். முன்னாலேயே அது அவசரப்பட்டால் வராது. அவசரப்பட்டு தான் காந்தாரிக்கு அத்தனை 100 குழந்தைகளை உடைஞ்சா. அதே போலயே இந்த சூரியன் பாருங்க, அவருடைய இவர் அருணன் அவசரப்பட்டே உடைச்சா, அதனால் கால் இல்லாமல் பிறந்தது குழந்தை. இப்படி லோகத்தில் சிலதெல்லாம் இருக்குது. ஆக விவகாரம் என்ன பண்ணனா, அதுக்கு தகுந்ததான காலம், தகுந்ததான நிமித்தம், அவைகள்லாம் தேச கால நிமித்தங்களை அனுசரித்துத்தான் வரும். ஆகையால் நான் செஞ்சனே, முயற்சி எடுத்தனே, முயற்சி வரலையேன்னு அழாதீங்கோ. முயற்சியினுடைய பலமானது எண்ணிக்கும் உண்டு, ஆனால் அதுக்கு நடுவில் பிரதிபந்தகம் இல்லாமல் இருக்கணும். அந்த பிரதிபந்தகம் போகிறதுக்காக தான் நீங்கள் பாருங்கள் வரிசையாக தீபாவளி எண்ணிக்கை எத்தனை கடை வச்சுருக்கேன். ஒரு கடையில் கொட்டும் கும்பல் உள்ளே இடம் போகிறதுக்கே இடம் இல்லை. இன்னொரு கடையில் ஒன்றுமே இல்லை, காலியாக இருக்குது. இவனா பைத்தியமா, இவனும் துணி கிடந்தேன் சார், அவனும் துணி கிடந்தேன் சார், இவனுக்கு இப்படி வருது. அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் சார், இந்த கதையெல்லாம் வேண்டான்னு. இது போல் இந்தவெல்லாம் ரொம்ப பேர் இருக்கா, ஏன் வரல தெரியும். அவனும் பொறுமையாக உட்காந்துட்டு இருக்கான் சார், காலமிருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் பொறுமையாக இருக்கான். ஒத்தரும் வரலை, கவலையே படலை அவன் பாட்டுக்கு. ஆனால் 7 மணிக்கு யாரோ ஒருத்தன் வந்தான், பக்கத்து கடையில் எவ்வளோ வேணுமோ அத்தனை விட அதிகமாக ஒரே ஆர்டரில் வாங்கிட்டு போயிட்டான். சொல்ல முடியுமா? முடியாது. ஆகையால் விவகாரம் என்ன, அந்த தகுந்ததான சமயம் வரணும். அதேபோல் எது நமக்கு கொடுப்பன இருக்கோ அது தகுந்தா போல. நிஜ கர்மோ பார்த்தோம்னா தான் செஞ்சதான கர்மா, தான் செஞ்சதான கர்மா இந்த ஜென்மாவில் பண்ணினதான முயற்சி. இன்னொன்று நிஜ கர்மா, ஜன்மாந்தரத்தில் பண்ணினதான தாம் பண்ணினதான கர்மா. ஜன்மாந்தரத்தில் நம்ம பண்ணினதான கர்மா இருக்குது பார்த்தீங்களா, அது பலத்தை கொடுக்கும். நமக்கு தெரியாதோ இல்லையோ, நம்ம என்ன கர்மா பண்ணினோம், எப்படி பண்ணினோம் தெரியாது நமக்கு. ஆகையா அந்த கர்மா ஏதோ நிச்சயமாக நமக்கு பலம் கொடுக்கும், பகவான் இருக்கார் எனக்கூடியதான எண்ணத்தில் மனசை நிம்மதி தேத்தி கொண்டுது. தேன வினோதய சித்தம், இந்த மனசுக்கு இப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்து கொடுத்து சந்தோஷமாயிரு. ஏன்னா வரலையே வரலையேன்னு எதிர்பார்த்து கவலைப்படுறது பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணுறீர்கள் நீங்கள், கவலைப்பட்டதுனால வரப்போகிறது இல்லை, கவலையானது பொருளை கொடுக்க போகிறதில்ல, அட்லீஸ்ட் சந்தோஷமாவது இருக்கும். நிச்சயமாக பலன் வரத்தான் வரும். ஏண்டான், அது கர்மானுடைய சுபாவம். ஒரு மனுஷன் செயலை பண்ணானா, முயற்சி பண்ணானா அவன் இகழ்ச்சி அடையவே மாட்டான். முயற்சிக்கு அந்த சப்தம் உண்டு, சாஸ்திரம் சொல்கிறது அப்படி. இருந்தாலும் வரலையே வரலையேன்னு எதிர்பார்க்கறதோ, அதை மனசால் துவேஷிக்கிறதோ, மனசில் கவலைப்பட்டாலோ பிரயோஜனம் இல்லை. நமக்கு எது கொடுப்பனை இருக்கோ அது நிச்சயமாக வரும் அப்படின்னு சும்மா இருக்காதிங்கோ, வேலை செய்யுங்கோ. நிஜ கர்மோ பார்த்து சில பேர் என்ன நினைக்கிறா, வாய் மூண்டு இருந்தால் தானாக வரும்னு நினைக்க, கிடையவே கிடையாது. முயற்சி பண்ணினா தான் வரும். முயற்சி வேணும், எல்லா மனுஷாலும் முயற்சி பண்ணணும், முன்னுகிறதுக்கு முயற்சி பண்ணணும் வாழ்க்கையில். ஆனால் முயற்சி பண்ணிவிட்டு பலம் வரலையேன்னு அழாதீங்க, நான் பண்ண வேண்டியதை பண்ணியாச்சு, இனிமேல் நிச்சயமாக வரும் பலம். ஏன்னா இது நேச்சுரல்லா, எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிறானோ, அதே போல் ரியாக்ஷன் இருக்குது, வரும். இதுதான் எங்கள் கர்மா தியரி சொல்கிறது. அதனால் கர்மா என்ன சொல்கிறது, நீங்கள் பண்ணினா பலம் வரும் சுவாமி, ஆனால் இப்போவே வரும்னு சொல்லாதீங்கோ, நாளைக்கே வரும்னு சொல்லாதீங்கோ. அதுக்கு ஒரு சமயம், தகுந்த சமயத்தில், தகுந்த காலத்தில், தகுந்த நிமித்தமாக வரும். தைத்தறிய உபனிடம் சொல்கிறது, சின்ன வயசில் நீங்கள் 4 பேருக்கு அன்னம் இட்டேன்னா அடுத்த பிரிவில் சின்ன வயசுலேயே உங்களுக்கு கிடைக்கும். நடு வயசில் பண்ணேன்னா அடுத்த ஜென்மாவில் நடு வயசில் வரும். வயசான பிறகு பண்ணினேன்னா வயசான பிறகு வரும். போன ஜென்மாவில் வயசான பிறகு பண்ணினேளோ என்னமோ, அது வரைக்கும் ஏழையாகவே இருந்தான் 80 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் எங்கேருந்தோ பிச்சு கொட்டி கொட்ட ஆரம்பித்தது, எக்கச்சக்கமாக பணம் வந்து, இப்போ எனக்கு பணம் வந்து என்ன லாபம், நான் சன்னியாசம் வாங்கிக்கோன்னேன். என்ன லாபம்னு கேட்டால் என்ன அர்த்தம், ஒன்றும் சொல்ல முடியாது. ஆகையார் நாம் எப்படி பண்ணினோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். அதனால் மனசை தேய்த்துட்டு சந்தோஷமாக இருங்க. என்னமா சந்தோஷமா இருக்கிறது? பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். இப்ப இது வரைக்கும் சொன்ன சந்தோஷமா இருக்கு. தேன வினோத சித்தம், மனசை தேய்த்துண்டா மனசை சந்தோஷமா சாந்தியா வச்சுங்கோ. அது எப்படி சார் மனசு? அதையே நான் நினைக்கிறது, நான் முயற்சி பண்ணினேனே வரலையே, முயற்சி பண்ணினே வரலையே, ஊரில் இருக்கிறவாள்லாம் சௌக்கியமாக இருக்காளே, எனக்கு மட்டும் இப்படி வருது, இதுதானே மனசு நினைக்கும். அதனால் அந்த மனசு நினைப்பை மாத்துறதுக்கு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிதே காலே நகி நகி ரட்சத்திடு குறிங்கரணே. அது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அது எப்படி அன்வயமாக இருக்குதுன்னு பார்க்கணும். முதல் ஸ்லோகமானது பல்லவி, அது சரணத்தில் சொன்னதான லாஜிக் அதில் எப்படி வருதுன்னு நம்ம சேர்த்து வைக்கணும். அடுத்தது நரிஸ்தன பரணாபி தேசம் திருஷ்டுவா மாகா மோகாவேஷம் ஏதன் மாம்சவசாதி விகாரம் மனசி விசிந்தைய வாரம் வாரம். சாதாரணமாக மனுஷியால் எல்லோருமே அவளுக்கு அந்த யவ்வனம்னு ஒன்று வந்துடுது. ஆனால் அந்த யவ்வன சந்தர்ப்பத்தில் அடுத்ததாக தான் இல்லாதான இன்னொரு இனத்தை பார்த்தா அவளுக்கு ஒரு ஆசை வரும். இது வழக்கம் மனுஷாளுக்கு எல்லோருக்கு. புருஷாளுக்கு ஸ்திரீகள் மேலே ஒரு ஆசையோ, ஸ்திரீகளுக்கு புருஷாள் மேலே ஆசையோ, இதுமாதிரி சொல்லுவாள். புருஷாள் தான் ஸ்திரீகள் பெண்களை பார்த்து இவ ஆசைப்படுறான், அவள் ஆசைப்படாத மாதிரி சொல்லலை. அவள் அவ்வளோதான் உங்களுக்கு எல்லோருக்கும் அந்த ஆசை உண்டு. இல்லைன்னா விவாகம் பண்ணிப்பாளா? எனக்கு புருஷாளை கண்டா ஆசையே இல்லைன்னா ஊரில் விவாகம் நடக்குமா? மன்மதனுக்கு எல்லாரும் ஒன்று தான் சார், புருஷாளாகட்டும் ஸ்திரீகளாக இருக்கட்டும். இவா ஐ லவ் யூன்னு சொல்லுவா, ஐ ஐ ஹேட்டையும் சொல்ல மாட்டாவா, வாய்மண்டு கேட்டுருப்பான். அதனால் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் இதில் ரொம்ப ஏமாந்து வெளிப்படையில தெரியறது யாருன்னார் இந்த புருஷா. அவளுக்கு எதில் ஆசை வருது? ஸ்திரீகளை பண்ணால் எதில் ஆசை வருது? ஏதோ ஒரு பெண்ணை ஏதோ ஒருத்தன் ஆசைப்பட்டிருக்கிறான் மணக்கிறான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த பெண்ணிடத்தில் இவனுக்கு ஆசை வந்திருக்குன்னு சொல்லல. அந்த பெண்ணிடத்தில் என்ன விசேஷம் இருக்கு? எதனால் மற்ற பெண்களை பார்க்காம அந்த பெண்ணிடத்தில் இவன் ஆசை கொண்டான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், அவா வழக்கெல்லாம் பர்சனல் இண்டிவிஜுவல் சொல்வீங்க. ஆனால் இன் ஜெனரல் என்ன, இது இங்கே மட்டும் இல்லை பிராணிகளுக்கு. பிராணிகளில் குரங்குகள்லாம் என்ன பண்ணுறதா, ஆண் குரங்கு பெண் குரங்கினுடைய வால், எந்த பெண் குரங்கு வால் நீளமாக இருக்கோ அந்த பெண் குரங்கு பின்னால் ஓடுறதும். இது தெரியுமா? இதெல்லாம் வேதாந்த கிளாஸுக்கு வந்தால் தான் தெரியும். குரங்குகளுக்கு என்னடா, அது வந்து அந்த வால் நீளத்தை வச்சுட்டு அதை அப்படி நினைக்கிறது. இன்னும் சில பேர் என்ன, தலைமுடி நீளமாக இருந்தால் அவள் மேலே ஆசை இருக்கிறது சில பேருக்கு. ஆனா ஜெனரலா என்ன, நாரிஸ்தனபரநாபி தேசம், அவங்களுடைய ஸ்தனங்கள்ல இருந்து நாபி வரைக்கும் இருக்கக்கூடியதான இடத்தை கண்டு இவ மோகம் அடையடா, இது வேண்டாம். நாரிஸ்தனபரநாபி தேசம் திருஷ்டுவா மாகா மோகாவேஷம், இதை கண்டு மோகாவேஷத்தை அடையாதீங்கோ, மோகத்துல விழாதீங்கோ. ஏன் அப்படித்தான் ரொம்ப பேர் மோகத்தை விடையிற? அது தப்பு. ஏன் அதில் விசேஷம் இருந்த மோகம்னு நான் சொன்னாலே முதல்லையே அர்த்தம் சொல்லியிருக்கேன். என்ன, எங்கே நிஜமாக சந்தோஷம் இல்லையோ அங்கே சந்தோஷம் இருக்குதுன்னு ஏமாந்து போகிறதுக்கு மோகம்னு பேர். இங்கே வஸ்துதா ஒரு விசேஷமும் இல்லை. ஏன், அவைகளெல்லாம் ஏதன் மாம்சவசாதி விகாரம், அது மாம்சம்தான். நம்ம சரீரத்தில் உடம்பு முழுக்க மாம்சம் இருக்கு, அதே போல் அந்த ஸ்திரீகளுக்கு அந்த இடத்துல மாம்சம் இருக்குது. அந்த மாம்சம் உயர்வாக இருக்குது எனக்கூடியதான எண்ணத்தை பார்த்து ஏதேதோ புதுசாக அதில் சந்தோஷம் வருதுன்னு அதுக்கு பின்னால் ஓடுறோம் பார்த்தேளா, அது மோகம். மோகம்னா என்ன சொன்னேன், நிஜமாக எங்கே சந்தோஷம் இல்லையோ அந்த இடத்துல அது சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினச்சிட்டு போகிறானே, இதுதான் மோகம். அதுக்காகத்தான் சொன்னால் அங்கே ஒன்றும் இல்லை. ஏதன்மாம் சவசாதி விகாரம் மனசி விசிந்தைய வாரம் வாரம். இது எப்படி இதை போக்கடிக்கிறது? மனசே அந்த பக்கம் ஓடுறது. இதை சிவானந்தர்ல சொல்லும் பொழுது ஆச்சாரியால் அந்த காமினி காந்தா குச்சத்தட்டேஷு ரமதே அப்படிங்கிற அந்த பெண்களுடைய ஸ்தனங்களுக்கு மேலே என் மனசு ஓடுறதுங்கிற என்ன பண்ணுறது? அப்பைய தீட்சிதர் ஒன்று சொன்னார், ஒருத்தர் ஒரு பெண்ணை பார்த்து விட்டாரான், இவருடைய ரெண்டு கண்ணும் அந்த பெண்ணனுடைய ஸ்தனங்களை போய் மாட்டின்றெடுத்து அதை எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறார். அவரால் முடியலை. என்ன பண்ணுறார்? சவத்தில் ஆணி அடித்தா என்ன பண்ணுவாள்? அதை இந்த பக்கம் அந்த பக்கம் தட்டி தானே எடுக்கிறாள். அதே போல் இந்த கண் பார்வையை எடுக்கிறதுக்காக தலை இப்படி இப்படி ஆட்டுறானா என்ன பண்ணுறது? அப்படி லோகத்தில் மனுஷியாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு சில இடத்துல இந்த மனசானது அங்கே போயிடுதுன்னா அதுலேருந்து இவனை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா பிரதிபட்ச பாவனை பண்ணணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும். அப்பா இங்கே இல்லை ஆனந்தம். அழகு என்கிறது ஸ்தனங்கள்லையோ நாபி பிரதேசத்திலையோ முகத்திலையோ இல்லை, ஆனால் எங்கே இருக்குன்னு மனசில் இருக்கு. அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, அதை பழகிண்டே இருந்தா தான் தெரியும். சில பேருக்கு அந்த மனசில் ஒரு பக்தி இருக்கும், நம்ம நாலு பேருக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கும், அதுதான் அழகு. ஸோ உள்ளூர் இருக்கக்கூடியதான அழகு இருக்கே அதுதானே தவிர, மேலோட காணப்படக்கூடியதான வெள்ளத்தோலியாக இருக்குன்னு நினைக்கிறதோ அல்லது ஸ்தனங்கள் இருக்குன்னு நினைக்கிறதோ இவைகள்லாம் நிஜமான அழகு இல்லை, இது ஏமாந்து போகாதீங்க. ஸோ அழகுன்னு இங்கே எங்கே இருக்க? மனசுக்குள்ளே இருக்கு. அதை நீங்கள் பார்க்க முடியுமோ? முடியாது. அப்போ எப்படி அது தெரியும்? தானாக அது புரியும். யாருக்கு எதை பார்த்தா அந்த அழகானது அந்த மனசில் இருக்கக்கூடியதான எண்ணமானது பிடிக்கிறதோ அப்படி. அதே மாதிரி தான் இந்த ஆபஸ்தம்பர் என்ன பண்ணார், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது? பெரியோர்கள்லாம் சாதாரணமாக நம்ம ஊரில் கல்யாணம்னு என்ன பண்ணுவா, இந்த பையனுடைய சேர்ந்தவா இருக்க பார்த்தால ஒரு நாலஞ்சு பேரை அனுப்பணும், இவன் இந்த பையனுக்கு தகுந்ததான பெண்ணை தேடிண்டு வரணும், அந்த பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். சார் அவள் அழகு இல்லாத பொண்ணை கல்யாணம் கொண்டு வந்தால் நான் என்ன பண்ணுறது? இதெல்லாம் பண்ணப்படாது. எப்படின்னா நாலு பேர் மகர்ஷிகளை அனுப்பணும், அவள் தேடி வருவா, இந்த பையனுக்கு தகுந்ததான பொண்ணு யார் இருக்காளோ அவள் தேடி கொண்டு வந்திருக்கா, அவளை கல்யாணம் பண்ணும். ஆனால் இந்த ஆபஸ்தம்பர் மட்டும் என்ன சொன்னான், அப்படி இல்லை, எந்த பெண்ணை பார்த்தா அவன் மனசானது இவள் சரியாக இருக்குன்னு நினைக்கிறானோ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். முதல் முதல்ல லவ் மேரேஜ் சொன்னது அவர் தான். நம்ம மகர்ஷிகள்லாம் ஒன்றும் சொல்லலைன்னு நினைக்காதீங்க, நம்ம சொல்லலையே தவிர சூத்திரங்கள்லாம் பார்த்தா தெரியும் அவள் எப்படி பழகினா எப்படி இருந்தா. யாரை பார்த்தா இந்த பொண்ணு நமக்கு வசதியாக இருக்கு நமக்கு வாழ்க்கைக்கு வசதி அனுரூபமாக இருப்பான்னு மனசில் பார்த்த மாத்திரத்தினால இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்கிறேன் பார்த்தல, இது போல் இருந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கார். அது மாதிரி லோகத்தில் வந்து அழகு எனக்கூடியதான பதார்த்தம் மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. யாரை பார்த்தா மனசில் சாந்தி ஏற்படுற கொந்தளிப்பு இல்லை சாந்தி ஏற்படுறதோ அப்படிப்பட்டவாள் தான் இருக்கணும். அதனால் அதை விட்டுவிட்டால் அனாவசியமாக போகாதீங்க. ஏதன்மாம் சவசாதி விகாரம் மனசு விசிந்தைய வாரம் வாரம் அப்பப்போ நினைக்கணும். எப்பப்போ உங்கள் மனசானது வேறு விதமாக போகிறதோ அந்த சமயத்தில் இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி மனசானது தடம் பரண்டு பகவானை தவிர மீதி இடங்களுக்கு போகிறதோ, லௌகிக்கமான விஷயங்களில் எப்படி ஒரு ஆசை வர்றதோ அதே போல் மற்ற விஷயங்களையும் ஆசை வரலாமோ இல்லையோ? மனுஷனுடைய மனசு தானே. இன்னும் நீங்கள் சந்நியாசத்தை வாங்கி கொள்ளலையே, அதனால்தான் சந்நியாசத்தை வாங்கிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். என்னத்தான் இருந்தாலும் இந்த மனசானது இங்கேயும் இங்கேயும் ஓடலாம், இது குறங்க. அப்போ நம்ம என்ன பண்ண, அந்த மனசுக்கு அட்வைஸ் பண்ணணும். அப்பா ஏதன் மாம்சவசாதி விகாரம், இது மாம்சந்தான்ப்பா, இது சரீரத்தில் இருக்கக்கூடியதான வசா மஜ்ஜா ஏழு தாத்துக்கள், அதனால் ஏற்பட்ட பதார்த்தமே தவிர இதில் போய் நம்ம மோகத்தை அடைய வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அதே போலயே ஸ்திரீகளும் இப்படி நினைக்கிறா, அவள் எதை பார்த்து ஆசைப்படுறா, அந்த புருஷனுக்கு விசாலமான மார்பு இருக்கணும். வியூடோரஸ்கோ விஷஸ்கந்தா சால பிராம்சு காவியங்கள்லாம் சொல்லும் பொழுது விசாலமான மார்பு இருக்கணும். அது ஒரு பக்கம் மீசை இருக்கணும், இதெல்லாம் சொல்லலை வாரம் முழுக்க. ஆதான் என்ன பர்சனாலிட்டி சார் அவர், அப்படி நீளமாக இருக்கான, நீளமாக இருந்து ஏணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா, சில பேர் சொல்கிறா அப்படி இருக்கணும்னு நினைக்கிற, அது இல்லை. விவகாரம் முழுக்க நம்ம பார்க்கணும் இவைகள்லாம் ஸ்தூல சரீரத்தில் ஏற்பட்டதான பதார்த்தமே தவிர, இதெல்லாம் ஒரு விதமான சரீரத்தினுடைய அமைப்பை தவிர நிஜமாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அந்த மனசில் இருக்கக்கூடியதான நல்ல எண்ணம். அதை நம்ம பார்த்துக்கணும், அதோட பார்த்து இருக்கணுமே தவிர மற்ற ஸ்தூல சரீரத்தை பார்த்து ஆசைப்படுறதுங்கிறதெல்லாம் மாம்ச வச அது விகாரம். இது எப்பப்போ மனசா அது தடம் வரலதோ அப்பப்பெல்லாம் நினைங்கோ. மனசிவி சிந்தைய வாரம் வாரம் எப்படி தாங்கள் தங்களை எதிர்பார் காப்பாற்றி கொள்றதுங்கிறது பகவான் இங்கே சொல்கிறார். ஓஹோ, அப்போ அந்த மனசானது நம்ம என்ன பண்ணணும் அதேன்னு சொன்னால், அந்த மனசானது பகவான் பக்கத்தில் இருப்பணும். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. உலகத்திலேயே ரொம்ப அழகானவா ரெண்டு பேர், ஒன்று கிருஷ்ண பரமாத்மா, ரெண்டாவது அம்பாள். எந்த ஒரு பெண்ணை பார்த்ததுமே அம்பாளை தியானம் பண்ணுங்க, காமாட்சியை தியானம் பண்ணுங்க. அதே போல ஸ்திரீகள்லாம் புருஷாவை பார்க்கும்பொழுது பையனை பார்க்கும்பொழுது சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவை தியானம் பண்ணணும். இதுதான் சார் பகவானியே இதற்காக பஜ கோவிந்தம்னு சொன்னார். யாரோ ஒருத்தர் கேட்டார் பஜ கோவிந்தம்னு மூடமத்தேன்னு சொன்னார். சிவானந்தர் குரு சௌக்கியம் விரஜ சுதீஹின்னு சொல்லியிருக்காருங்க. அந்த ஸ்லோகத்தில் புத்தி இருக்கிறவனே பகவானை தியானம் பண்ணுங்கிறாருங்க. அதனால மூடமத்தின்னு மட்டும் சொல்றதே இல்லை, உங்களை நல்லவர் நல்ல எண்ணம் உள்ளவர்கள் புத்திசாலின்னு கூட உங்களை போட்டிருக்கார். ஆனால் என்ன பண்ணும், மோகம் இருந்து ஏமாந்து போகாதீங்கோ. வாழ்க்கையில் எந்த சமயத்தில் ஏமாறப்படாதோ அந்த சமயத்தில் ஏமாந்துட்டுருக்க. ஏன்னா எவ்வனத்தில் தானே நம்ம எல்லாத்தையும் சாதிக்கணும். எந்த ஒரு செயலை நம்ம பண்ணணுமே ஆனால் அதுக்கு தகுந்ததான ஒரு காலம் எவ்வனம், உடம்புல சக்தி இருக்கிற காலத்தில். ஆனால் சக்தி இருக்கிற காலத்தில் நம்ம அனாவசியமான பொழுது நம்ம எனர்ஜியெல்லாம் வேறு விதமாக வேஸ்டாக போல பண்ணலாமா? நம்ம மென்டல் எனர்ஜி இருக்க அது வேஸ்டாக போல பண்ணலாமா? பண்ணப்படாது. அதுக்காக என்ன பண்ணோம், குரு அது என்ன சொல்கிறார், மனசி விஜிந்தய வாரம் வாரம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. பகவானை தியானம் பண்ணுங்க. எல்லா புருஷாலும் கிருஷ்ணஸ்வரூபமாக தியானம் பண்ணுங்க. அப்படித்தான் இருந்தார் அவர். பிரம்மதேவர் வந்து பசுமாட்டை எல்லாம் அழிச்சுன்னு கண்ணுக்குட்டியெல்லாம் அழிச்சுன்னு போன பிறகு கோபாலெலாம் அழிச்சுன்னு போகிறது என்ன ஆச்சுன்னார், எல்லா கோபாலாலும் இவரே மாறிட்டார், அத்தனை கண்ணுக்குட்டிகளாக இவரே மாறிட்டார். அந்த கோபர்களெல்லாம் அந்த கோபர்களுடைய எடச்சேரியில் இருக்கக்கூடியதான பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணிருக்க. அப்போ அத்தனை பெண்கள் யார் கல்யாணம் பண்ணா? அந்த கோபபாலாலாக இருக்கிறவா எல்லோரும் கிருஷ்ண பரமாத்மா தானே? ஏன்னா அந்த செட்டை பிரம்மதேவர் எடுத்துன்னு போயிட்டார், அவர் அங்கேயே வச்சுருக்கார், இவர் எல்லாமா மாறிட்டார். அத்தனை கோபர்களாகவும் அத்தனை கண்ணுக்குட்டிகளாகவும் இருந்ததெல்லாம் யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அவரை மணந்ததான கோபிகா ஸ்திரீகள்லாம் யாரு? கிருஷ்ண பரமாத்மா. இவர் வந்து கோபிகா ஸ்திரீகளோட அவர் வந்து ராசலீல ஆடினார்னா தப்பா ரைட்டா? அவாத்துக்காரி சுவாமி நின்று பரஸ்திரிகளோட கிருஷ்ண பரமாத்மா இது ஆடினார், நாட்டியம் ஆடினாரே தப்புன்னு சொல்றாலே பாகத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்காத. ஸ்வபரபேதமே இல்லை, எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா தான். அதே விதமாக எல்லா ஸ்திரீகளும் எல்லா பெண்மணிகளையும் குழந்தைகள் எல்லாரையும் நம்ம ஆத்துக்கு ஒரு சின்ன 5 வயசு குழந்தை பெண் குழந்தை வந்தாலும் அம்பாளா தியானம் பண்ணுங்க. நம்ம நாட்டு சம்பிரதாயம் பார்த்தீங்களா, இது எங்கேயாவது எந்த தேசத்திலேயாவது வந்திருக்கா? பெண்களெல்லாம் புருஷாலை பார்க்கும் பொழுது கிருஷ்ணனாக நினைக்கணும், அதே போல் புருஷர்கள்லாம் பெண்களை பார்க்கும் பொழுது எல்லாரையும் அம்பாளா நினைக்கணும். இதுதான் சொல்லக்கூடியதான விவகாரம். பகவத்கீதை பஜகோவிந்தம் வாசிச்சோன்னா பஜகோவிந்தத்தினால் நம்ம அறியக்கூடியதான விஷயம் என்ன இப்படி வாசிச்சுக்கோ. இந்த ஸ்தூல சரீரம் காணப்படுகிறது, இது அழகா இருக்குன்னு நினைக்கிறது, அதனால சுகம் இருக்குன்னு நினைக்கிறது நிச்சயமா இல்லை. நம்ம நாட்டில் தர்ம அர்த்த காம மோட்சம்னு 4 புருஷார்த்தங்கள் சொல்லியிருக்கா. காமம் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு குழந்தைகளை பெற்றுக்கிறதுன்னு நியாயம்தான், அது அது தர்மம், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஸ்வஸ்திரியோடு இருக்கணும், இன்னொத்திரியோடு இருக்குமே ஆனால் அதுவே பாபத்தை கொடுக்கும். ஆகையால் காமத்தை வையலை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அதிகப்படியாக பண்ணலாம் கெட்டு போயிடுவாள், நீங்கள் மட்டும் அல்ல உலகம் கெட்டு போயிடும். ஆகையால் எப்படி சொல்கிறது, நம்ம எப்படி பார்க்கணும் பெண்களை? அம்பாளா பார்க்கணும். பெண்கள்லாம் புருஷால எப்படி பார்க்கணும்? பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரட்சதி டுக்ரீங்கரணே. ஏதோ சார் யவ்வனத்தில் அது கூட அப்போ கூட ஒரு சௌக்கியமாக இருக்கப்படாது, இப்படியே இருக்கணும். இந்த குதிரைக்கு கண்ணுக்கு கட்டினா போல இப்படியே பார்த்துட்டு இருக்கணுங்கிற உலகத்தில் எக்ஸ்போஸ் ஆக வேண்டாமா? அதை பேசுறதுக்கும் பேச முடியும், ஆனால் விவகாரம் என்ன? அடுத்த ஸ்லோகத்தில் அப்பா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு, நீ வந்து ஒரு 1000 வருஷம் வாழ்றவனா இருந்தாலேயானால் இப்படி இருக்கலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப குறைச்சலப்பா. எப்படி இருக்கு தெரியுமா? நளினி கத ஜல கத ஜல மத்தி தரளம், தாமரை இலையில் இருக்கக்கூடியதான ஜலமானது அந்த தாமரை இலையே ஒட்டிண்டு ஜலம் இருக்கா போல காணப்படுறது. அடுத்த க்ஷணம் ஒரு தட்டு தட்டுனா கேழ்வுது, ஜலம் இருந்ததான மார்க் அங்கே இல்லை. தாமரை இலையில் ஜலம் இருந்தது, முத்தாக இருந்தது, ஆனால் அந்த முத்தாக இருந்த ஒரு தட்டு தட்டினதுமே ஜலம் கீழே விழுந்துடுது. அந்த ஈரமாவது அந்த தாமரை இலையில் இருக்கா இல்லையே? அது மாதிரி தானே நம்முடைய வாழ்க்கை. இருந்தோம், அதை சாதித்தோம், இதை சாதித்தோம், நிறைய சம்பாதித்தோம், பெரிய உத்தியோகத்தில் இருந்தார், அவர் பெரிய ஜமீன்தாராக இருந்தார், அத்தனை பேருக்கும் அவருக்கு அவரை கண்டா நடுங்கின்னு இருந்தார், பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார், எல்லாம் இருக்குது சார். இந்த சரீரத்தில் இருந்து பிராணம் போனவர் அவரை யாராவது நினைக்கிறாடா? இந்த 1 வருஷம் ஏதோ பையன் தலையெழுதேன்னு ஏதோ பண்ணுறான், அதுக்கப்புறம் மறந்து விட்டான் சார் விவகாரம் முழுக்க. ஃபோட்டோ வச்சுண்டு அதுக்கு பூமாலெல்லாம் வச்சுண்டு ஏதோ கொஞ்ச நாள் பண்ணிகிட்டே இருந்தான், அதுக்கப்புறம் என்னடான்னு அந்த ஃபோட்டோவுக்கு தூசி பிடிச்சி போச்சு, அதையும் தொடர்றதில்ல. என்ன வாழ்க்கை உங்களுக்கு, என்ன சாதிச்சு, ஆனால் எப்படி இருக்கணும்? அந்த ஜலமானது சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு முத்துச்சிப்பியில் விழுந்த ஜல பிந்து மாதிரி இருக்கணும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சுவாதி சித்ரா நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னு 2 நட்சத்திரம், அந்த நட்சத்திரங்களில் சமுத்திரத்தில் முத்துச்சிப்பி மேலே வரும், அந்த முத்துச்சிப்பியில் மழை வறுமையானால் அந்த ட்ராப் அதில் விழுமையானால் அது முத்தாகும், அது ரொம்ப நாள் இருக்கும், 1000 வருஷம் 2000 வருஷம் இருக்கும் முத்து, நல்ல முத்தாக இருந்ததுன்னா 1000 வருஷம் இருக்கும். அது மாதிரி நம்ம வாழ்க்கை வேணும், தாமரையில் இருந்த ஜலம் மாதிரி ஆக வேண்டாம். நளினி கத ஜல ஜல கத ஜல மதி தரளம் தத்வஜீவித மதிஷய சபலம் வித்தித்வியாத்யபிமானக்ரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏன் உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்க, அதி தரளமாக இருக்க வாழ்க்கை வேண்டாம். இந்த வாழ்க்கையில் இருக்கிற சமயம் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணப்படாது, சீக்கிரமாக இந்த ஜன்மாவில் பகவானை அடையிறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறார். இதை அடுத்த சனிக்கிழமைக்கு அற்புதமாக பார்ப்போம். ஓம் சஹனாவது சஹனோபுனத்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி.